ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு எல்லாருக்கும் மிகவும் பழகின வேத பகுதிதான். ஒன்று புதுசாக இருப்பதில்லை, ஆனால் பழைய பழக்கப்பட்ட வேத பகுதியாக இருந்தாலும் சற்று ஆழமாக வேத வசனத்தை தேடி அதை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாக நான் செலவிட நினைக்கிறேன். நான் வேத வசனத்தை வாசிக்க சொல்ல போவதில்லை, நான் வெறும் ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கிட்டா சரி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கெட்ட குமாரனுடைய கதையை சொன்னார். லூக்கா 15:11-32 வரை வாசிக்கும் போது ஒரு கெட்ட குமாரனுடைய ஒரு கதையை ஆண்டவர் சொல்றார். அவர் அந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு கதையை சொல்றார். ஒன்னு, 100 ஆடுகளை ஒருத்தன் வச்சிருந்தான், ஒரு ஆடு காணாம போயிடுது. அந்த ஆடை அவன் தேடி கண்டுபிடிச்ச பிறகு அவன் எவ்வளவு சந்தோஷம் அடையறான்றதையும் சொல்றாரு. இரண்டாவது ஒரு கதை சொல்றாரு, ஒருத்தர் 10 வெள்ளி காசு வச்சிருந்தா ஒன்னு காணாம போச்சு. அது ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, ஷி ஃபவுண்ட் டிலிஜென்ட்லி, மிக என்ன சொல்றது, தெளிவாக கேர்ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சானா அவன் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பா. அது காணாம போனது கிடைச்ச பிறகு வருகிற மகிழ்ச்சியை குறித்து அந்த ரெண்டு கதையில இயேசு மக்களுக்கு விளக்குகிறார். மூன்றாவது தான் கெட்ட குமாரனுடைய கதையை அவர் சொல்றார். இப்ப அந்த கதையை தியானிச்சு பார்க்கும்போது, ஒரு தகப்பனுக்கு 2 குமார் இருந்தார்கள். அந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்த இளையவன் தன்னுடைய ஆஸ்தியில பாதி வாங்கிக்கிட்டு தன் இஷ்டம் போல வாழ்வதற்காக நண்பர்களோடு சேர்ந்து போயிட்டான். அவன் போன பிறகு அவனுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் இருந்தது, அவனுடைய முடிவு என்னவாயிற்று என்று கூட நமக்கு தெரியும். ஆனால் அந்த பகுதியில சற்று ஆழமாக நாம் தியானிக்க வேண்டிய சம்பவம் ஒன்று இருக்கிறது. அவன் கடைசியில எல்லா பணத்தையும் செலவழித்து பன்றிகள் தின்கிற ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்காமல் போயிற்று என்று வாசிக்கிறோம். அவன் பசியினால வருந்தினான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு தங்குகிற இடம் கூட பன்றிகள் உறங்குகிற இடத்தில்தான் அவனுக்கு இடம் கிடைத்தது. அந்த பன்றிகள் திங்குற தவிடுதான் அவனுக்கு ஆகாரமாய் கிடைத்தது, அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அந்த பகுதியை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஆங்கில வேதாகமத்தில் NIV வேர்ஷன் மற்ற வேர்ஷன்ல பார்க்கும்போது அந்த கெட்ட குமாரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஸ்ட்ராங் டிசிஷன் லாங் டைம் ரிசல்ட். ஒரு உறுதியான தீர்மானம் நீண்ட காலமான ஆசீர்வாதம், நீண்ட காலத்துக்கு கிடைக்கிற ஒரு பதில். உறுதியான தீர்மானம், ஸ்ட்ராங் டிசிஷன், உறுதியான தீர்மானம், நீண்ட காலத்தில் கிடைக்கிற பதிலும் ஆசீர்வாதமும். இந்த வேத பகுதியெல்லாம் நீங்கள் மிக ஆழமாக கவனமாய் கேட்டால் நிச்சயமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்வு மாறும், சகல ஆவிக்குரிய ஜீவ முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. இங்கே இந்த மனிதன், இந்த கெட்ட குமாரன், தங்குவதற்கு இடம் இல்லாமலும் பன்றிகள் திங்கிற ஆகாரம் கூட கிடைக்காமல் கஷ்டப்படுகிறதை அவன் உணர்ந்தான். அவன் என்ன யோசிக்கிறான் அந்த சமயத்தில், தன்னுடைய தகப்பன் வீட்டை யோசித்து பார்க்கிறான். என் வீட்டில் எவ்வளவு வேலைக்காரர் இருக்காங்க, எவ்வளவு போதுமான ஆகாரம் இருக்கு, என்ன வசதி இருக்கு, இப்படியெல்லாம் என் வேலைக்காரங்க நல்லா ஹாப்பியா ஜாலியா இருக்கிறாங்க, நான் ஏன் இங்க வந்து கஷ்டப்படணும், நான் ஏன் இந்த இடத்துல இருக்கணும், நான் என் பிதாவின் வீட்டுக்கு போவேன், என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அவன் ஒரு தீர்மானம் பண்ணறான். He makes a decision. In other version says, this prodigal son had sense. That's a very important word we have to take in our mind. He had sense. That means, those other days he lost his sense. He was just like a mad or impotent person. He was just roaming here and there with a friend. But he had sense. அப்படியானால் தெளிவு உண்டாயிற்று. அவன் நண்பர்களோடு இருக்கும் போதும் உலக பிரகாரம் இருக்கும் போது உலக மயக்கத்தில் அவன் இருந்தான். பணம் இருக்கும்போது அந்த மயக்கத்தில் அவன் இருந்தான். நண்பர்களோடு இருக்கும்போது அந்த மயக்கத்தில் இருந்தான். தெளிவே இல்லை. ஆனால் அவன் எல்லாவற்றையும் இழந்திருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு தெளிவு உண்டானது. He had a sense. அப்போ அவன் தீர்மானம் பண்றான், பாருங்க நான் எங்க அப்பா வீட்டுக்கு நான் போறேன், போலாமா வேண்டாமா அப்படின்னு அவன் யோசிக்கல, நான் போக போறேன், எங்க தகப்ப வீட்டுக்கு நான் போயிட்டு நான் உன் பிள்ளைன்னு சொல்றதுக்கு பாத்திரவான் இல்ல, அதனால என்ன வேலைக்காரில் ஒருவனா ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்க போற அப்படின்னு ஒரு தெளிவான உறுதியான தீர்மானத்தை எடுத்தான். He made a strong decision. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போக போறேன், அப்பா வீட்டு தேடி வரேன். அப்பா அவனை வெளியில பார்த்துட்டு அவனை அப்படி அரவணைச்சு வீட்டுக்குள்ள கொண்டு போய் மோந்திரத்தை கொடுத்து புது டிரெஸ் கொடுத்து வீட்டில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே ஒரு கொண்டாட்டமே நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுல மிக ஆழமாக நாம் யோசிக்க வேண்டிய சம்பவம், அவன் தீர்மானம் பண்ணினான், எங்கிருந்து அவன் எல்லாவற்றையும் இழந்த போது அவனுடைய அவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு மிகவும் தரை குறைவான இடத்துக்கு அவன் போகும்போது, நான் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, நான் வாழ வேண்டிய வீடு இது இல்ல, நான் சாப்பிட வேண்டிய சாப்பாடு இது இல்ல, நான் இருக்க வேண்டிய இடம் வேறு, என் தகப்பன் வீட்டுக்கு நான் போக போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணான். இன்றைக்கு அநேக தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்க வேண்டிய இடம் வேறு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் வேறு, நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதம் வேறு, நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் வேறு. இந்த கால வழியில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான், இவன் ஒரு தீர்மானம் பண்ணினான், அவன் ரட்சிக்கப்பட்டான். He got saved because he made a strong decision. I want to go back to my father. அவன் தீர்மானம் பண்ணினதனால் தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான், அவன் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான், அவன் ராஜகுமாரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் அவன் எடுத்த தீர்மானம் தான் அவனை ஆசீர்வாதமாக வைத்தது, அவன் எடுத்த உறுதியான தீர்மானம் தான் அவனுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தது, வீட்டை கொடுத்தது, குடும்பத்தை கொடுத்தார், நன்மையை கொடுத்தார், சகல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இவ்வளவும் அவனுக்கு கிடைக்க காரணம் அவன் எடுத்த தீர்மானம். இயேசு இந்த கதையை சொல்லும் போது அந்த தகப்பனுடைய ஸ்தானத்தில் ஆண்டவரையும் அந்த கெட்டகுமாரனுடைய ஸ்தானத்தில் நம்மளையும் வச்சுதான் ஆண்டவர் ஒரு கதை சொல்றார். அப்போ நாம் எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கிறோம், அவருடைய சமூகத்தை விட்டு தூர போயிருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் எங்கே தூர போயிருக்கிறோம்? நாம் உணர வேண்டும், நாம் தெளிவாய் சிந்திக்க வேண்டும். வேறாய நான் எங்க இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது, நான் எங்க இருக்கிறேன், நான் இருக்க வேண்டிய நிலை என்ன? ஆண்டவர் நம்மை ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து மரிப்பதற்காக அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஒரு தேவ திட்டத்தோடு தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமா, அவர் தேவ திட்டத்தோடு அழைத்திருக்கிறார். இவன் தீர்மானம் பண்ணான், ஒருவன் ரட்சிக்கப்பட்டான். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இங்கே சகேயு குறித்த கதை உங்களுக்கு நன்றாக தெரியும். சகேயு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் இயேசுவை தன் வீட்டுக்குள்ளே அழைத்து சென்றான். இந்த சகேயு எப்படி இயேசுவை பார்க்க வகை தேடினான்? அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறான், போதிய பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, சகலமும் இருக்கிறது. ஆனால் அவனுக்குள்ளே வந்து ஒரு தீர்மானம் பண்ணான், என்னது? இயேசுவை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும், எப்படியாவது நான் இயேசுவை பார்க்க வேண்டும். அவன் ஜனக்கூட்டத்தில் குள்ளனாயிருந்தபடியால் காண முடியாமல் மரத்துப்படியில் ஏறினான். இயேசு அங்கு வந்தார், அழைத்து சென்றார். அவன் பாவியான மனிதனோடு வீட்டுக்கு போறார் என்று சீஷர்கள் முறுமுறுத்தார்கள். சரி, இயேசு சகை வீட்டுக்குள்ள வந்து விட்டார். நான் கதைகள் எல்லாம் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. I want to come to the point. குறிப்புக்காக நான் வருகிறேன். இயேசு சகை வீட்டுக்குள்ள வந்தார். இயேசு வந்த உடனே சகை ஒரு தீர்மானம் பண்ணான். A strong decision. Long time result. கெட்டகுமாரன் ஒரு உறுதியான தீர்மானம் பண்ண, வாழ்நாள் ஆசீர்வாதமா தகப்பு வீட்டில் இருக்கிறான். லாங் டைம் பிளஸிங், லாங் டைம் ரிசல்ட், டில் இஸ் டெட். இரண்டாவது, சகை வீட்டிற்குள்ள இயேசு போனார். இயேசு போன உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. நமக்குள்ள இயேசு வந்த ஒரு மாற்றம் வரும் இல்லையா? வரணுமா இல்லையா? நமக்குள்ள இயேசு வந்தார்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் நமக்குள்ள வரும். இயேசு அவங்க வீட்டுக்குள்ள போனவன இவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவன் ஒரு தீர்மானம் பண்ற, ஆண்டவரே நான் யாரிடத்திலாகிய அதாவது இது அதிகமா ஏமாற்றி வாங்கியிருந்தால் நாலத்தினா திருப்பி கொடுத்துற ஆண்டவரே. அவன் மன திரும்புகிறான். அவன் மன திரும்புவதற்கு ஒரு தீர்மானம் பண்றா பாருங்க, நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நாலத்தினா கொடுத்துற ஆண்டவரே. அவன் தீர்மானம் பண்ண பிறகு, அவன் மனம் திரும்பின பிறகு இயேசு அந்த வீட்டுக்கு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படியானால் இவன் சகேயு எடுத்த தீர்மானத்தின்படி, அவன் ஆண்டவர் உள்ளத்தில் வீட்டில் ஏற்றுக்கொண்டபடி, இயேசு வந்த பிறகு அவன் வாழ்க்கையில் வந்த மாற்றத்தின்படி, அவன் உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்த, ஆண்டவரே நான் யாரையாய் ஏமாற்றினால் நாளத்தினாய் திருப்பி கொடுக்கிறேன். அந்த தீர்மானம் தான் அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. அப்போ இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ ஒரு மனிதன் எடுக்கிற தீர்மானத்தின் படி, முதலாவது தனி மனிதன் ரட்சிக்கப்பட்டான், இப்பொழுது குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. முதல் குறிப்பு தனி மனிதனுடைய ரட்சிப்பு, இரண்டாவது குறிப்பு சகிருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் ஒன்று முதல் 39 வரை நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்தால், அங்கே சமாரிய ஸ்திரியை குறித்து நாம் தியானிக்கிறோம். உங்களுக்கு அநேகமாக எல்லா சம்பவம் தெரிகிறபடியால் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இயேசு அந்த கிணத்தண்டையில் போனார். அங்கே சமாரிய ஸ்திரி உட்கார்ந்து இருக்கிறாள், தண்ணி கொண்டு போக முடிய வருகிறாள். இயேசு அவளை பார்த்து, எனக்கு தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டார். உடனே அந்த அம்மா சொல்றா, நீ வந்து யூதனா இருக்க, என்னிடத்தில் எப்படி தண்ணி கேட்கலாம்? இந்த அம்மா வந்தது தண்ணி கொண்டு போறதுக்கு. இயேசு அந்த பக்கம் ஊழியமா போயிட்டு இருக்காரு, சீஷருங்க ஆகாரம் கொண்டு வர கிராமத்துக்கு போயிருக்காங்க. இந்த சமயத்தில் சமாரிய ஸ்திரியோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த தண்ணி மூல வந்த அந்த சமாரிய பெண் இயேசு பேசினது அந்த அம்மா பேச ஆரம்பிக்குது. அப்போ ஒருவேளை அந்த பெண் இயேசு கிட்ட பேசும்போது அவர் இயேசுன்னு அவருக்கு தெரியாது, யூதரன் தான் தெரியும். தனிமையான ஒரு ஒரு வனாந்திர இடம், ஒரு கிணறு இருக்கிறது. ஐயோ, இங்க யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று எண்ணினால் அவள் உடனே பதில் சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவள் இயேசுவோடு பேச ஆரம்பித்தாள். எப்படி? இயேசுனுடைய வார்த்தை அவள் மனதை தொட ஆரம்பித்தது. அவ பேசுற வார்த்தையில வல்லமை கிடையாது, ஆனா இயேசு பேசுற வார்த்தையில அவளுடைய மனதையும் உள்ளத்தையும் தொடுகிற வல்லமை உள்ளதா இருந்தது. அப்போ தண்ணி குடு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்ற, நீர் யூதராயிருக்க எப்படி இடத்துல கேட்கலாம்? அப்படியே பேசிக்கிட்டே வராங்க ரெண்டு பேரும், கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போது அந்த யோவான் நான்காம் அதிகாரம் 9 வசனத்துல தான் அப்படி சொல்லுது, நீ வந்து யூதன். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 11 வசனத்துல பாத்தீங்கன்னா, உடனே யூதன் சொன்ன அந்த சமாரிய பெண் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான். நல்லா கவனிக்கணும் பாருங்க, ரொம்ப நிதானமா நீங்க தயவு செய்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். முதலாவதாக யூதன் என்று சொன்ன சமாரிய ஸ்திரீ, இரண்டாவது இயேசுவை என்னன்னு கூப்பிடுறா, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறா. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது மூணாவது ஆண்டவரை பத்தி என்ன சொல்றா, 19 வசனத்துல, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று அப்படின்னு சொல்றா. அப்போ இது மூணாவது ஸ்டெப். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு அவளை பார்த்து அவளுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து அவர் சொன்னபோது, உன் புருஷனை அழைத்து வா அப்படின்னு சொன்னதுனால உடனே அவளுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. உண்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மூணாவது ஸ்டெப். நான்காவது, நீங்க 25 வசனத்தை வாசித்து பார்த்தால், இயேசு அதாவது சமாரிய பெண் அவளை பார்த்து என்ன சொல்றான்னா, உண்மை கிறிஸ்து என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் வரும்போது எல்லாவற்றையும் சொல்லுவார் என்று எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், நீர் கிறிஸ்துவா என்று அவள் சொன்னார். உன்னோடு பேசுகிறது அவர்தான் என்று இயேசு சொன்ன உடனே அவள் தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ள ஓடி போனாள். அவ ஓடி போறதுக்கு முன்னால சில சம்பவத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். அவள் யூதன் என்று ஆரம்பித்த ஒரு சம்பவம் கடைசியில் கிறிஸ்து என்று அவர் கண்டுபிடித்தாள். இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? அவள் நீண்ட நேரம் இயேசுவோடு பேச நேரத்தை செலவழித்ததனால் இயேசு என்று கண்டுகொண்டாள். எனக்கு நேரம் ஆகிவிட்டது, எனக்கு நான் தண்ணீர் கொண்டு போகும், வீட்டிலே எல்லாம் வேலை இருக்கிறது, நீர் யார் என்று எனக்கு தெரியாது, உன்னுடைய கடவுளை பற்றி நீ பேச ஆரம்பித்திருக்கிறாய், உன்னுடைய வார்த்தைக்கு கேட்க நேரமில்லை, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அவர் தண்ணி கூடத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தால்னா அவர் ரட்சிப்பு வீணாயிருக்கும். இங்கே என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவை குறித்து நாம் உண்மையாக ஆழமாய் கண்டுகொள்ள வேண்டுமானால் நீண்ட நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க வேண்டும், நீண்ட நேரம் வசனத்தை தியானிக்க வேண்டும், நீண்ட நேரம் பிரசங்கத்தை கேட்க வேண்டும், ரொம்ப நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். அப்போதான் இயேசுவை நாம் கண்டுபிடிக்க முடியும். இவள் நான்கு முறை சொல்றா, ஒன்னு யூதன் என்று சொல்றா ஃபர்ஸ்ட், அதே பெண் சொல்றா உமை ஆண்டவர் என்று கூப்பிட்டார், அதே பெண் சொல்றா இப்ப தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றா, நான்காவது சொல்றா உமை கிறிஸ்து என்று நான் காண்கிறேன். இயேசுவை அவள் கண்டுபிடித்தார். நீங்க கூட உங்க வாழ்க்கையில இயேசுவை கண்டுபிடிக்கணும்னா இந்த வசனத்தை ரொம்ப நேரம் தியானம் பண்ணுங்க, நீங்க இயேசுவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த வசனத்தை நீங்க படிங்க. வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் யார்? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆழமாய் தியானித்தால் இயேசுவை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். இவள் வந்து ஆண்டவரோடு பேசின அந்த நீண்ட நேரம் இவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. மாற்றம் வந்த உடனே தீர்மானம் பண்றா. என்ன அவர் தீர்மானம் பண்ணா? நேர ஊருக்குள்ள ஓடி போய் ஜனங்களை எல்லாம் பார்த்து சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் சொன்னார், அவர் கிறிஸ்து தானே என்று வந்து பாருங்கள் என்று சொன்னார். அவ எடுத்த தீர்மானம் பாருங்க. இந்த காலத்தில் நாம் செய்தது எல்லாவற்றையும் யாராவது சொல்லிவிட்டால் கோபம் வந்து விடுகிறது, அல்லது நாம் அவர்களை எதிர்த்து பேசுவோம், அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அல்லது பல காரியங்களை அதை குறித்து நாம் பேச நேரிடும். ஆனா இந்த சமாரிய பெண் அந்த ஊருக்குள்ள மிகப்பெரிய பாவின் ஊருக்கே தெரியும், அந்த பட்டணத்துக்கே தெரியும் அவ பெரிய வேசி அப்படின்னு சொல்லி. ஆனா அவ போய் ஊருக்குள்ள சொல்றா எங்க அவளுக்கு கெட்ட பேர் இருந்தது, எங்க அவளுடைய நடத்தை தவறா இருந்தது, அங்க போய் சொல்றா நான் ஒரு மனிதனை கண்டேன், நான் செய்த எல்லாவற்றையும் சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ என்று வந்து பாருங்கள் என்று அழைத்தார். உடனே ஜனங்கள் பட்டணத்திலிருந்து ஏராளமான பேர் அவளை பின்பற்றி வந்து இயேசு விடத்திலே சேர்ந்தார்கள். She made a decision. நான் இயேசுவை கண்டு கொண்டேன், இனி அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லாம என்னால் இருக்கவே முடியாது. பிரதர் சிஸ்டர்ஸ், நீங்கள் இயேசுவை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. நீங்க இயேசுவை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாம உங்களால இருக்கவே முடியாது. இஃப் யூ ரியலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஜீசஸ் இன் யுவர் லைஃப், யூ கேனாட் பி சைலண்ட். ஜஸ்ட் சீ திஸ் லேடி, சமாரிட்டியன் விமன், ஷி ரான் டு த டவுன், ஷி ப்ரோக்ளைம்ட், ஷி சேட், ஐ மெட் எ மேன் ஹூ டோல்ட் மீ எவ்ரிதிங், Come and see the Christ. கிறிஸ்து தான் என்று வந்து பாருங்கள். அவ போய் பிரசங்கம் பண்ணும் போது நான் யூதனை பார்த்தேன், ஆண்டவரை பார்த்தேன், எதுவுமே சொல்லல, கடைசியா கண்டுபிடிச்சதை மட்டும் சொன்னா கிறிஸ்து தான் என்று வந்து பாருங்கள். அவள் எடுத்த தீர்மானம் பாருங்க, அவள் சுவிசேஷம் சொன்னார். அவள் எடுத்த தீர்மானத்தின் படி முழு பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. ஆமென். முழு பட்டணமே, முதலாவது சொன்னேன், கெட்டகுமார தீர்மானம் பண்ணா தனி மனிதன் ரட்சிக்கப்பட்டான். சகேயு எடுத்த ஸ்ட்ராங் டிசிஷன், குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. சமாரி எடுத்த ஸ்ட்ராங் டிசிஷன், பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. ஆமா, அவள் இயேசுவை அனுபவித்தாள், இயேசுவின் வல்லமை அவளுக்குள் பாய்ந்தது, இயேசு அவள் கண்டுபிடித்தார். இயேசுவை கண்டு கொண்டவர்கள் அவர்களால் சும்மா இருக்க முடியாது. திருநெல்வேலி பகுதியில் ஒரு ஊழியர் இருக்கிறார், அவர் இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அவரு
ஒரு மிகப்பெரிய விக்கிரக ஆராதனை பின்னணியில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர். இயேசு எப்படி அவரை கண்டுகொண்டார்? ஒரு சபையில போய் சேர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். இயேசு ஞானஸ்தானம் அவர் ஞானஸ்தானம் பெற்ற அடுத்த நாள் அந்த சபையில் இருக்கிற போதகர் ஒரு 5 பேரை கிட்டார் கொடுத்து, ட்ரம் எல்லாம் கொடுத்து, அக்கார்டியன் எல்லாம் கொடுத்து, நீங்க ஒரு கிராமத்துல சுவிசேஷம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு தலைமை போதகர் அனுப்பியிருக்கார். அப்போ இந்த நேற்று ஞானஸ்தானம் எடுத்த அந்த சகோதரர் அந்த பாஸ்டர் கிட்ட போய், நான் கூட போறேன் பாஸ்டர், நான் கூட சுவிசேஷன் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப பாஸ்டர் சொன்னாராம், நேத்தானப்பா ஞானஸ்தானம் எடுத்த, நீ உனக்கு என்னமே தெரியாது, என்னத்த சொல்ல போற? இல்ல பாஸ்டர், நான் போறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி, ரொம்ப அடம் பண்றானே சார், எப்படி போ அப்படின்னு சொன்னாராம். சரி, இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கிராமத்துல போய் ஒரு தெருவில் நின்று பாடலை பாட ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த இசை பாடல் நடத்தின அந்த பிரதர் சொன்னார், என்னப்பா சுவிசேஷன் சொல்றேன்னு சொன்ன சொல்லு அப்படின்னு சொன்னாராம். இந்த சகோதரருக்கு வாய்ஸ் ரொம்ப அதிகம், ரொம்ப சத்தமா போடுவாரு. அவர் வந்து சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். என்ன தெரியுமா சொன்னாரு? நான் ரட்சிக்கப்பட்ட, நீ ரட்சிக்கப்படு. அப்புறம் இந்த பக்கம் திரும்பினாரு, அங்க பார்த்து நான் ரட்சிக்கப்பட்ட, நீ ரட்சிக்கப்படு. இதையே தான் சொல்றாரு, வேற ஒன்னும் சொல்லல. அப்படியே ஜன சேர்ந்துகிட்டே இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட, நீங்கெல்லாம் ரட்சிக்கப்படுங்க. அப்படியே ஜன கூடிக்கிட்டே இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட, நீங்கெல்லாம் ரட்சிக்கப்படுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். பாருங்க, அங்க ஒருத்தர் ஆண்டவருக்கு விரோதமான ஒருத்தர் அங்க வந்தான். அங்க வந்து கோபம் அடைந்து, நான் ரட்சிக்கப்பட்ட, நீ ரட்சிக்கப்படு நான் சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை எல்லாம் கலைச்சி, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உடைச்சி, அந்த நான் ரட்சிக்கப்பட்ட, நீ ரட்சிக்கப்படுன்னு சொன்ன ஓட ஓட அடிச்சு, துணியெல்லாம் கிழிச்சு, எல்லா அந்த பொருளெல்லாம் உடஞ்சி, வெறும் கையா பாஸ்டர் கிட்ட போறாங்க. இப்ப பாஸ்டர் கேட்டார், என்னப்பா நடந்தது? ஐயா, இந்த மனுஷன் சொன்ன சுவிசேஷத்தினாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். ஏண்டா என்னடா அப்படி பிரசங்கம் பண்ண? நான் ஒண்ணுமே சொல்லல ஐயா, ஒரே வார்த்தை தான் சொன்ன, நான் ரட்சிக்கப்பட்ட, நீ ரட்சிக்கப்படு, இதை தான் சொன்ன அப்படின்னு சொன்னார். அவருக்கு வேற சொல்ல தெரியல. ஏன் தெரியுமா? கிறிஸ்து அவருக்குள்ள வந்துட்டாரு, அவருக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனா சொல்ல வரல. ஆனா ஒன்னு சொல்ல தெரிஞ்சது, நான் ரட்சிக்கப்பட்டயா, இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு, இந்த இயேசு உனக்குள்ள வர வேண்டும் என்று நான் சொல்ல ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னாரு. நான் ஏன் இந்த கதை சொல்ல தெரியுமா? கதையில நடந்தது, இயேசு நமக்குள்ள இருந்தா நம்மளால சும்மா இருக்க முடியாது. இந்த சமாரியாசி யோசித்து பாருங்க, ஓடுறா, அந்த ஒரு பாவி எடுத்த தீர்மானத்து நிமித்தம் பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. ஓகே, 4வது இன்னொரு ஒரு ஃபெமிலியர் பேசேஜ் தான். நீங்கள் உங்களுக்கு யாக்கோபை பத்தி நல்லா தெரியும். நான் எங்குமே கேள்வி கேட்டுதான் பிரசங்கம் பண்ணுவேன். நாங்கள் இங்க அப்படி நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா முதல் முறை வந்திருக்கிறதுனால இது எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. அதனால எந்த குழப்பமும் இல்லாம போனோம் அப்படின்றதுனால நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்டுதான் பிரசங்கம் பண்ணுவேன். இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யாக்கோபு நல்லவனா கெட்டவனா? சோ பொதுவா எல்லா சொல்லுவாங்க, ரொம்ப கெட்டவாவ. ஏன்னா தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்திட்டான், அதனால ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், யாக்கோபு ரொம்ப நல்லவன். கண்டிப்பா அவன் கெட்டவனே கிடையாது, அவன் ஏமாற்றவே இல்லை. ஏமாற்ற கற்றுக் கொடுத்ததே அம்மாதான். அதனால அவன் அப்ப கூட சொல்றான், அம்மா அண்ணன் வந்து ரொம்ப மோசமானவன், நான் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறேன், நான் அப்படியெல்லாம் அவன் சொத்தை நான் அபகரிக்க மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன்னு சொல்றான். ஆனா கூட ரபேக்கா விடல, இல்ல நீ கண்டிப்பா போய் இந்த ஆசீர்வாதத்தை நீ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணதே அம்மா தான். அதெல்லாம் அந்த பாவம் யாக்கோபு மேல சாராது, கண்டிப்பா அவன் அம்மா மேலதான் போய் சாரும். அதனால யாக்கோபு வந்து அவன் அப்படிதான் தகப்பங்கிட்ட போய் தன்னுடைய சகோதரன் மாதிரி அந்த ஆட்டு தோலெல்லாம் போத்திக்கிட்டு அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்கிறான். அப்பா தடவி பாக்குறாரு. அப்போ அப்பா சொல்றாரு, ஈசாக் சொல்றாரு, என்னப்பா மேல எல்லாம் தடவி பார்த்தா என்ன ஏசா மாதிரி தான் இருக்குது, ஆனா குரல் யாருதான் இருக்கு? யாக்கோபு குரலா இருக்கு. என்னடா அப்படின்றாரு, இல்ல இல்லப்பா நான் தான் ஏசா அப்படின்னு சொன்னான். சரி, அவர் கண்ணும் தெரியலையா? சரி, எப்படியோ அவன் ஆகாரத்தை கொண்டு வந்தா சாப்பிட்டாரு, ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. இவன் வாங்கிட்டு ஓடி போயிட்டான், ஊரை விட்டுட்டு ஓடிட்டான். ஏன்னா அண்ணங்க சகோதரன் வந்து என்ன செய்வான்னு தெரியாது, பயத்துல ஓடிட்டான். சரி, எப்படி ஊரை விட்டு ஓடிட்டான்? லாபானுடைய அவன் மாமா வீட்டுல போய் வேலை செஞ்சான், திரும்பி வரான். சொந்த ஊருக்கு வரான். அவன் வரும்போது சகல ஆசீர்வாதத்தோடு வரான். யாக்கோபு சொல்றான், அவன் போகும்போது நான் வெறும் கையா போனேன், வரும்போது நிறைவான ஆசீர்வாதத்தோடு வரான் தான் வேதம் சொல்லுது. அவன் வந்து வரும்போது வழியில தேவ தூதரை சந்திக்கிறான். தேவ தூதனை சந்திக்கும் போது அவன் ஆண்டவரே, அந்த யாக்கோப் வந்து தேவ தூதனை ரொம்ப இறுக பிடிச்சாங்க. அந்த ஆங்கில வேதம் சொல்லுது ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லுது. நீங்க ரெஸ்லிங் எல்லாம் டிவியில பாத்திருப்பீங்க, யாரு கீழே தள்ளுறா யார் மேல வரானே தெரியாது, ஆனா ரெண்டு பேரும் இறுக பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யாக்கோப் வந்து இந்த தேவ தூதனை ரெஸ்லிங் போட்டு நாக் போட்டார். வேதம் சொல்லுது, நான் ரொம்ப ஆழமா யோசித்து பார்த்தேன், தேவதூதன் சொல்ற நீ விட்டுறா நான் போறேன்னா கூட தேவதூதனால ஈஸியா தள்ளிட்டு போயிருக்கலாம், ஆனா யாக்கோபு போட்ட நாக்கு அது என்ன நாக்கா இருக்கும் பாருங்க. நாக்கு என்னது? கட்டு, அந்த இருக்கும். தேவதூதன் சொன்னா விட்டு போறேன், நோ நோ நோ, நீ என்ன ஆசீர்வதித்த அளவுலயும் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அவன் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் ஆசீர்வாதமா தான் இருக்கிறான், ஏராளமான ஆடு மாடு எல்லாமே இருக்கு. அவன் ஏன் இங்க தேவதூதனை பார்த்து நீ என்ன ஆசீர்வதித்தால விட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்? அப்படின்னா ஏமாற்று பாதையில வந்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு உணர்ந்தான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாத, அது நிஜமான ஆசீர்வாதமா என் வாழ்க்கையில் இருக்கும்னு நினைச்சான். ஆகவேதான் ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிற ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால விட மாட்டேன். சரி, அப்படியா போராடி போராடி ரெண்டு பேரும் பாக்குறாங்க. நாம கூட ஜெபிக்கும் போது யாக்கோபு மாதிரி தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வித்தால் ஒழிய உண்மை, நான் விடமாட்டேன் ஆண்டவரே, நான் விடமாட்டேன் சுவாமி. அவர் சொல்ற, நான் போறப்பா, நான் கூட நீ போனா போ, ஆனா நான் உண்மை விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். சரி, ரொம்ப போராட்டம் நடக்குது. தேவதூதன் பார்த்து கேட்டாரு, உன் பேர் என்ன? இதே கேள்விதான் ஈசாக் கேட்டார், ஐசக் கேட்டார், ஏன்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா ஏசான்னு சொல்லிட்டான். ஆனா இங்க தேவதூதன் கிட்ட வந்து கேட்கிறான், தேவதூதன் கேட்கிறாரு, என்னப்பா உன் பேரு? இப்போ ஒரு தீர்மானம் பண்றான், ஏசான்னு சொல்றதா யாக்கோபுன்னு சொல்றதா? இப்ப ஆண்டவர் சமூகத்துல வந்து பொய் சொல்ல முடியுமா? பயம் வந்துச்சு அவனுக்குள்ள, ஒரு தீர்மானம் பண்ணான். அப்ப சொல்லிட்டான், என் பேர் யாக்கோபு தான். அப்போ தேவதூதன் சொன்னார், இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். அந்த ஏமாத்த பேர் எத்தனை பேர் வேண்டாம், உனக்கு ஒரு புது பெயர் கொடுக்கிற, இனி நீ இஸ்ரவேலா இருப்பாய். அவன் ஒரு உண்மையை சொல்ல ஒரு தீர்மானம் பண்ணான். He made a strong decision. I want to speak truth in the presence of God. இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தி, ரொம்ப நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்த ஒரு வாக்கு. நீங்க இந்த செய்தி இன்டர்நெட்ல அடிச்சாலும் கிடைக்காது, கூகுள் அடிச்சாலும் கிடைக்காது, ஹோலி ஸ்பிரிட் அடிச்சாதான் கிடைக்கும், ஆண்டவர் அடிச்சு பிடிச்சு கேட்டாதான் கிடைக்கும். இது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆழமா தியானித்து பல இந்தியாவிலையும் வெளிநாடுகளிலையும் எண்ணிக்கை அடங்காத அதிகமான கான்பரன்ஸ்லையும் ஊழியருடைய கருத்தரங்களிலும் சபைகளிலும் கன்வென்ஷனிலும் அதிக பேச வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால் அதிகமாக தியானம் பண்ண வேண்டிய ஒரு நேரம் சூழல் எனக்கு வருகிறது. ஆகவே இந்த ஒரு புது செய்தி ஆண்டவர் எனக்கு தந்தார். இந்த யாக்கோபு ஒரு தீர்மானம் பண்ணான், நான் உண்மையை சொல்லணும். He made a strong decision. I want to speak truth. அவன் யாருன்னு ஒத்துக்கிட்டான். இப்ப ஆண்டவர் உடனே பேரை மாத்திட்டார். அவன் எடுத்த ஸ்ட்ராங் டிசிஷன்னால, நான் சொன்ன முதல் சொன்னேன், ஒருத்தர் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தான், கெட்ட குமாரன் தனி மனிதன் ரட்சிக்கப்பட்டான். சகைவ் எடுத்த ஸ்ட்ராங் டிசிஷன்னால குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அந்த சமாரிய பெண் எடுத்த ஸ்ட்ராங் டிசிஷன்னால பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. இந்த யாக்கோபு எடுத்த உறுதியான தீர்மானத்தினால இஸ்ரவேல் தேசமே ரட்சிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இஸ்ரவேல் தேசமே ரட்சிக்கப்படுவதற்கு யாக்கோபு ஒரு காரணமா இருந்தார். Because of his strong decision. We have to make a strong decision to follow Christ. We cannot backslide. நான் இப்படி சொல்லுவேன், இயேசுவை பின்பற்றுவதற்கு 100 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன்.
அல்லது 500 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ் இல்லைன்னு சொல்லுவேன். இயேசுவை பின்பற்றது மாரத்தான் ஓட்டம் மாதிரியா? மாரத்தான் ஓட்டத்துக்கு முடிவே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு உலகம் முழுதும் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய ஓட்டம் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் போல இருக்கு, சில சமயம் 500 கிலோமீட்டர்ஸ் போல இருக்கு. ஓடி போயிட்டு நின்றுறாங்க, சிலர் 1000 கிலோமீட்டர் ஓடி போய் நின்றுறாங்க. ஆனா இயேசுடைய, அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மீட்டர் கணக்கில் இல்லை, வாழ்நாள் எல்லாம் அவரை பின்பற்றி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மாரத்தான் ஓட்டம், இட்ஸ் நாட் 100 மீட்டர்ஸ் ஆர் 500 மீட்டர்ஸ், இட்ஸ் அ லாங் டைம், லாங் டைம் ரிசல்ட். இந்த இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட காரணம் யாக்கோப் எடுத்த தீர்மானம். இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமா நாம் என்ன தீர்மானம் எடுக்கப் போகிறோம்? இந்த இன்றைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஸ்ட்ராங் டிசிஷன். நான் இயேசுவை பின்பற்றுவதற்கும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு, என் குடும்பம், என் பட்டணம், என் தேசம், உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு நான் ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒருவேளை குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் வீட்டில் இருக்கிற தாயோ தகப்பனோ உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரு தனிமனுடைய ரட்சிப்பு இங்கு இல்லை என்றால், நீ தனி மனிதனாய் நீ இருக்க வேண்டிய இடம் என்ன, ஆண்டவனை எதற்காக அழைத்தார், நீ இருக்க வேண்டிய இடம் என்ன என்று யோசித்து பார்க்க வேண்டும், தெளிவடைய வேண்டும். ஐந்தாவதாக நான் சொல்லி முடிக்க நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் ரூத்தின் புஸ்தகம் நன்றாக தெரியும். ரூத்து புஸ்தகம் என்ன சொல்ல போறாரு? அங்கதான் மிகப்பெரிய நற்செய்தி அடங்கியிருக்கிறார். நகோமி மாமியார், மருமகள் 2 பேர், ஓர்பால், ரூத், 3 பேரும் விதவைகள் தான். எல்லா விதவையான பிறகு வேற ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொந்த தேசத்துக்கு போலான்னு கிளம்புறாங்க. கிளம்பும் போது நகோமி சொல்றா மருமகளை பார்த்து, நீங்க 2 பேரும் உங்க சொந்த ஊருக்கு போயிட்டு நீங்க வேற திருமணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்ற. 2 பேரும் கட்டிப்பிடிச்ச அந்த அம்மா முத்தம் கொடுக்குது. வேதம் சொல்லுது மிகவும் அழுதார்கள், மருமகமாக ரொம்ப அழுதுருக்கிறாங்க. அப்போ ஓர்பால் என்ன பண்ணாங்க, சரி நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் இந்தியாவில் இப்படி சொல்லுவேன், ஓர்பால் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லுவேன். அதனால அம்மா மாமியார் சொன்னதா அப்படின்னு சாக்குன்னு சொல்லி நம்ம ஓடி போயிட்டாங்க. ரூத்தை பார்த்து சொன்னாங்க, நீயும் போமா அப்படின்னு சொன்னாங்க. ரூத் சொன்ன, நான் கண்டிப்பா உம்மை விட்டு நான் போமாட்டேன். மீண்டும் சொல்றா நீ போ. நகமி சொல்றாங்க, நீ போ. ரூத் சொல்ற, நான் போமாட்டேன். கடைசியா ரூத் ஒரு தீர்மானம் பண்றா, மாமியரை பார்த்து சொல்றா, தயவு செய்து நீங்க பேசுங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போற வார்த்தை என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. ஒன்னு, ரெண்டாவது அவ சொல்றா, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உங்களை எங்க அடக்கம் பண்றாங்களோ என்ன அங்க அடக்கம் பண்ணட்டும். அவ எடுத்த தீர்மானம் பாருங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்க சாகுறே நாங்க சாகுற. அவ எடுத்த தீர்மானம், ஸ்ட்ராங் டெசிஷன். நான் இன்றைக்கு நாம் தியானிச்ச வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும் போது அவங்க எந்த இடத்துல பின்வாங்கி போனதாக நீங்க சரித்திரத்தில் கூட பார்க்க முடியாது. The long time result, long time blessing. அப்போ ரூத் வந்து நகோமி 2 பேரும் போறாங்க சொந்த ஊருக்கு போகும்போது, அங்க போவா சென்ற ஒரு மனிதன் இருக்கிறார், மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய ஐசூரியமான் ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறார். வேத ஆராய்ச்சி பார்க்கும் போது அந்த போவாசுடைய சகோதரன் ஒருத்தர் இருக்கிறார். ஆனா வேதத்தில் அந்த அதனுடைய டைரக்ஷன்ஸ் எப்படி சொல்லுதுன்னா, ஓர்பாள் வந்திருந்தா அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக கூட அந்த போவாசுடைய சகோதரன் இருந்ததாக வேதம் சொல்லுகிறார். அப்போ ஓர்பாள் எடுத்த தீர்மானம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார். ரூத் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று எடுத்த உறுதியான தீர்மானத்தினால் கிடைத்தது. விதவையா இருந்தாலும் ஒரு பெரிய பணக்காரன் அவளை திருமணம் செய்து கொண்டார். சரி பாஸ்டர், என்ன இருக்கு இதுல சம்பவம்? அவள் எடுத்த தீர்மானத்தினால உலகமே ரட்சிக்கப்பட்டது. என்ன புதுசா இருக்கு? நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தில்
போஸ் ரூத் பேர் அங்க எழுதியிருக்கும். நீங்க எப்பனா படிச்சிருக்கீங்களா நமக்கு தெரியாது. மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்க பாருங்க, ரூத் பெயர் இடம் பெற்றிருக்கிறது, போவாஸ் பெயர் இடம் பெற்றிருக்கிறது. நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஜீனாலஜி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுது, இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுல ரூத் பெயர் இடம் பெற்றிருக்கிறார். ஏன், எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கிறார்கள், ஜீனியாலஜி லிஸ்ட்ல ரூத் பெயர் இடம் பெற்றிருக்கிறது. அவள் எடுத்த அந்த ஸ்ட்ராங் டிசிஷன்னால ரட்சிப்பு உலகத்துக்கு கிடைக்க வேண்டிய வழியில் முழு உலகமே ரட்சிக்கப்பட ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். She made a strong decision. தம் மாமியரோடு போய் வாழ்வதற்கு எடுத்த ஒரு தீர்மானத்தினால் அவளுக்கு கிடைத்த பின் வாழ்வு, அதனால் கிடைத்த ஆசீர்வாதம். முதலாவது ஒரு தனி மனிதர் என்ன செய்தான், ரட்சிக்கப்பட்டார். இரண்டாவது குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. மூன்றாவது பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. நான்காவது இஸ்ரவேல் தேசம் ஒரு நாடே ரட்சிக்கப்பட்டது. ஐந்தாவது உலகமே ரட்சிக்கப்பட்டது. இது எதனால், உறுதியான ஒரு தீர்மானம். இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்னல்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், போராட்டங்கள், தோல்விகள் எல்லாமே வரும். ஒரு பிரசங்கர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் இந்த அளவுக்கு வளர்வதற்கு என்ன காரணம், என்னுடைய எல்லா வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய மெகா சர்ச்சஸ்லாம் நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சேன், ஊழியம் எப்படி நடக்குது. மெகா சர்ச்சஸ்லாம் நான் இந்த முறை டிஸ்பிளே பண்ணி காண்பிக்கும் போது அந்த சபையினுடைய போதர்கள் என்ன பார்த்து கேட்டாங்க, இந்த அளவுக்கு நீங்க எப்படி வளர்ந்தீங்க, உங்களுக்கு ஊழியத்தில் கஷ்டமே வரலையா, தோல்வியே வரலையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஊழியத்தை விட்டு போயிடலான்ற நிலைமையெல்லாம் கூட வந்தது, ஆனால் நான் ஊழியத்துக்கு வரும்போது எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா, ஆண்டவரே செத்தால் உமக்காக நான் சாக தயார், ஒரு காலம் உமை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன்னு எடுத்த தீர்மானம் ஒன்று. இரண்டாவது யோசேப்பினுடைய கதைதான் என் வாழ்க்கைக்கு பலமா இருக்கிறது. யோசேப்பை கர்த்தர் உயர்த்த நினைச்சார், அவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஆண்டவர் திட்டம் கொடுத்தார். ஆனா யோசேப்புக்கு கனவு மட்டும் தான் கண்டாரு, அந்த கனவுடைய அர்த்தம் யோசேப்புக்கு தெரியாது, அதனுடைய அர்த்தம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவனை பிரதமர் ஆக்கணும்னு ஆண்டவர் திட்டம். அந்த பிரதமர் பதவிக்கு அவன் போய் சேரத்துக்கு முன்னால அவன் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், பொய் குற்றச்சாட்டுகள், சிறைய சம்பவங்கள், அது எல்லாத்தையும் அவன் அனுபவிக்க நேர்ந்தது. சில சமயம் அதான் வேதம் சொல்லு, நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனால் தேவன் அவர்கள் நடுவில் இருந்தவர்களை காப்பாற்றுவார். அந்த யோசேப்பு வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் நான் பார்த்து என் வாழ்க்கையில எந்த துன்பம் வந்தாலும் நான் நினைப்பேன், ஆண்டவர் ஏதோ நல்லதுக்காக தான் வந்தாரு. ஏதோ ஒரு எந்த ஒரு பெரிய தோல்வியே வந்தா கூட சரி, அந்த பெரிய தோல்வியே வந்தா கூட நான் நினைப்பேன், ஆண்டவர் இதன் நிமித்தம் ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் 25 வருடமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், உலகத்தில் ஏறக்குறைய 16 நாடுகளிலே பிரசங்கம் செய்திருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக அவரை உறுதியாய் பின்பற்ற தீர்மானிக்கும் போது சகலமும் நன்மைக்கேதுவாக தான் ஆண்டவர் நடப்பிப்பார் என்று எண்ணி சோதனைகளை சாதனையாக்கியதுதான் என்னுடைய பழக்கமே தவிர சோதனைகளை சோதனையாக நான் ஒரு காலம் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. உங்கள் வாழ்வில் கூட தோல்விகள், துன்பங்கள், இழப்புகள், கஷ்டங்கள் வருமானால் நீங்க நினைக்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது சுவாமி, உம் சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது. ஆனா நாம் ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்க வேண்டும். நாம் ஆண்டவர் சித்தத்தின்படி நடந்தால் அப்ப நம்முடைய வாழ்வில் தீங்கு நஷ்டம் வரும்போது நாம் சொல்லுவோம், உம்முடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது சுவாமி. இந்த காலவெளியில மத்தியான வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன், இன்றைய செய்தியை நீங்கள் கட்டாயம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். You have you made a strong decision any time in your life to follow this Jesus Christ? This Jesus can transform our life. He can transform our future. He can transform our destiny, our plans, our expectations, our visions, our aims in life, wants, needs, whatever. If you are making a strong decision, நீங்க நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கலாம், எத்தனையோ பேர் ஆர்வமா ரட்சிக்கப்பட்டு
அட்ரஸ் இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்க எடுத்த தீர்மானம் ஸ்ட்ராங்கா இல்லை, ஸ்ட்ராங்கா இல்லை. நான் சொல்லுவேன், ஒரு ஆப்பிரிக்கன் சபையில், சாரி பிளாக் சர்ச்ல நான் கடந்த வாரம் பேசும்போது சொன்னேன், நமக்குள்ள தேவன் ஆத்மாவே கொடுத்திருக்கிறார், நமக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நீங்க வந்து மனவாவை நீங்க பார்க்கல, மனவா வந்து உள்ள தேவன் ஒரு ஜீவனாக ஆத்மாவை உள்ள கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்மா நம்முடைய சரீரத்தில் இருப்பதற்கு ஒரு வீடு ஆண்டவர் உருவாக்கினார். இந்த ஆத்மா இந்த சரீரம் என்னும் கூடாரத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வீட்டை கட்டி ஆண்டவர் அதுக்குள்ள ஒரு மனிதனை வச்சிருக்கிறார். நான் சொன்னேன், இந்த வீட்டில் இருக்கிற மனுஷன் கோபம் வந்து ஓடிட்டார்னா நம்ம நிலம் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டேன். நமக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா, நமக்குள்ள இருக்கிற ஒரு ஓடி போயிட்டார்னா நம்ம நிலம் என்னவா இருக்கும்? இந்தியாவில் 24 hours டைம், அமெரிக்காவில் ஒரு வாரம் 10 நாள் சொல்றாங்க. பட் வாட் எவர் டைம் மே பி, தேர் இஸ் அ எண்ட். நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா நம்மளை விட்டு கோபம் வந்து அல்லது கோச்சுக்கிட்டு ஓடிடுச்சுன்னா இம்மிடியட்லி டெட். இந்த சப்ஜெக்ட் வந்து நான் 5 வாரம் கூட பேசுவேன், 20 வாரம் கூட பேசுவேன், இதே சப்ஜெக்ட் எலாபரேட் பண்ணி எக்ஸ்பிள் ஆழமா போனா. நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கணும். எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நான் பலப்படுத்த வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையால். நம் சரீரம் பலன் கொள்ளும்படி தேடி தேடி பார்த்து சரீரத்தை பேணி காக்கும்படி ஆகாரத்தை உட்கொள்கிறோம். எது சாப்பிட்டா நல்லா இருக்கும், எது சாப்பிட்டா நல்லா இருக்கும், வகை வகையாய் நாம் தேடி ஆராய்ந்து பார்த்து உட்கொள்கிறோம். சரீரம் பலனாயிருக்க வேண்டும், தேவைதான், உண்மைதான், மிக அவசியம். அதே போல நம்முடைய ஆத்மா பலன் உள்ளதா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உன் ஆத்மா பலனா இருக்கிறதா? உன் ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கிறதா? நம்முடைய ஆத்மா ஆகாரம் கர்த்தருடைய வேத வசனம் தான். இந்த சமாரியா பெண் நீண்ட நேரம் ஆண்டவரோடு பேசினதுனால ரட்சிக்கப்பட்டார். நீண்ட நேரம் சமூகத்தில் இருந்ததால் அவள் ரட்சிக்கப்பட்டாள், அவள் வாழ்க்கை மாறினது. நான் இந்தியாவில் சொல்லுவேன், அமெரிக்கா தேசத்திலையும் சொல்றேன், மிக வேதனையான காரியங்கள். இன்னைக்கு நீண்ட நேரம் ஆராதனை எல்லாம் போய் ரொம்ப குறுகிய ஆராதனை வந்துகிட்டு இருக்கு. நான் ஐயா கிட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசலான்னு. எவ்வளவு நேரம்னா பேசினார், எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எவ்வளவு நேரம்னா பேசலாமே கர்த்தருடைய வார்த்தை. ஆனா கூட நான் சொன்ன 45 minutes தான் ஐயா பேசுறேன், பட் நீண்ட நேரம் என்னால பேச முடியும். ஆனாலும் சபையினுடைய ஒழுங்குமுறைக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன்னா, உலகத்தில் இருக்கிற மக்கள், கிறிஸ்துவ மக்கள் ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு ஆண்டவர் வழிநடத்த வேண்டும். மிகவும் பாரமும் எல்லா உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களெல்லாம் பார்க்கும்போது மிகவும் பாரமா இருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த கெட்ட குமாரனை போல, சகேயு போல, சமாரிய ஸ்திரியை போல, யாக்கோபை போல, ரூத்தை போல, நாங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானம் அசைக்க முடியாததையும், எங்கள் ஜீவன் போனாலும் மரணமே சந்திக்க நேரிடுமானாலும் எங்கள் தீர்மானத்தில் உமை பின்பற்றுவதில் ஒரு துளி கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம் சுவாமி. எத்தனை பேர் அப்படி போட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்களோ, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்வை மாற்றுவார், உங்கள் எதிர்காலத்தை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார். நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன். தாவீது சொல்றார், என் இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றும் ஆண்டவரே. நம்முடைய இருளை மாற்றுகிற தேவன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? Yes, from now I make a strong decision to follow my Jesus Savior. On any cause, on any reason, I will not backstep in my life. Even if I die, fine. I will be absent in the body, present with the Lord. My soul will present in the presence of God. Even if I die, fine. Can we make such a strong decision? If the whole world If entire Christianity makes this strong decision, I believe the whole world can be saved in a short time. Let us pray in our personal prayers, in the church, in prayer times. Lord, make all Christians, all followers, all disciples, make strong decision to follow you and proclaim your gospel and reach the unreached people. That's the heartbeat of God. தேவன் இதய துடிப்பதுதான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு பாவியான பெண் தான், ஊரே பாவின்னு தான் சொல்லுச்சு. ஆனா அவள் சொல்லும் போது ஊரே அவள் பின்னாடி வந்தது. ஏன் தெரியுமா? அவ இயேசுவை சந்திச்சிட்ட பிறகு அவ வார்த்தை வெறுமையாக அல்ல, அவள் வார்த்தையிலே கர்த்தருடைய வல்லமை பாய்ந்தது. நீங்க வீட்டில் சார்ஜபிள் டார்ச் வச்சிருப்பீங்க, நீங்க எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்றீங்களோ அவ்வளவு பிரைட்டா எரியும். ரொம்ப குறைவ நேரம் நீங்க சார்ஜ் பண்ணா குறைவான பிரகாசம் தான் தெரியும். நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமா இருக்கும். எவ்வளவு நேரம் நம்முடைய வாழ்க்கையின் நேரத்தை ஆராதனையிலும் ஜபத்திலையும் குறுகி கொள்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையின் பிரகாசம் கூட குறுகி கொண்டே வரும். நாம் தேவனோட கூட சார்ஜிங் ஆகிக்கிட்டே இருக்கணும். தேவனோட நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். பிசாசை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை எதற்காக பிடிச்சாரோ, உங்களை எதற்காக அழைத்தாரோ, அவர் அழைத்த அழைப்பின் பாதை நோக்கத்தை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்றேன், ஆண்டவரே உண்மை நான் பின்பற்றுகிறேன். ஒரு நிமிடம் எல்லாம் எழுந்து நிற்கலாமா? தயவு செய்து பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனிதனுடைய ரட்சிப்பும் குடும்பத்தினுடைய ரட்சிப்பு, பட்டணம், தேசம், உலகத்தின் ரட்சிப்பை குறித்து, இந்த ரட்சிப்பு எதனால் உண்டாகிறது என்பதையும், நாம் எடுக்கிற தீர்மானம் உறுதியாக இருக்கப்பட வேண்டும் என்பதையும் வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை தந்த ஊழியருக்காக, சபையினுடைய மூப்பர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல நான் வந்து உம்முடைய வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நீர் முன்குறித்திருந்தபடியா என்னை ஆண்டவரே இங்கு அனுப்பியிருந்திருக்காய். ஸ்தோத்திரம். இங்கு தியானித்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் உம்மை பின்பற்றுவதற்கு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கும்படி நீர் உதவி செய்யும். உமது கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை வழிநடத்துவதாக. மீட்பரே சுவின் நாமத்தில் ஜபம் கிளும் பிதாவே.